நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நகர்ப்புறங்களில் வந்து நிறைய இடம் இருக்கிறது இல்லை. இப்போல்லாம் வீட்டுக்கு பின்னாடியோ பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து அந்த வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை விளைவிச்சுக்கிறதுக்காக ஒரு வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதை எப்படி அமைக்கிறது, அதில் என்னென்ன காய்கறிகளெல்லாம் நம்ம பயிர் செய்யலாம், அதற்கான விவரங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற யோசனையில் இருப்பீங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி விளக்கங்கள் கிடைக்க போகுது. அந்த விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கவங்க நமது வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய காய்கறி பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் டி சரஸ்வதி அவங்க. வாங்க, அவங்கள சந்திக்கலாம்.
இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட காய்கறி எவ்வளோ அப்படின்னா 300 கிராம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும். அந்த அளவுக்கு காய்கறி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து அதை தேடி போய் வாங்காத ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கிறது. நம்ம சீசனில் எந்தெந்த சீசனில் எதாவது கிடைக்குதோ அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. இன்னொன்று நம்மளோட டேஸ்ட் ஓரியன்டாக நம்ம போயிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீரை சாப்பிட மாட்டோம், நிறைய பேர் உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு சரிவிகித உணவு நாம் சாப்பிட்றதில்ல. அதனால் நமக்கு பல்வேறு வகையான சத்து குறைபாடுகள், நோய்கள் இதெல்லாம் ஏற்பட காரணமாக இருக்குது. எனவே நம்ம சரிவிகித உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு உந்துதலாக அமைகிறது வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல். இப்போ வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற காலியான இடங்களே நம்ம பயன்படுத்தலாம். நம்ம நினைக்கலாம் காலியான இடம் இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தை போடுறது. அதுக்கும் நம்மளுக்கு ஒரு சில யுக்திகள் இருக்குது. தொட்டிகளில் வளர்க்கலாம், அந்த வீடு சன்ஷேடு இந்த மாதிரி இடங்களெல்லாம் கூட நம்ம வளர்க்கலாங்க. நம்மளுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதில் வேணாலும் ஈவன் நிழலான இடங்களில் வளர்கிறதுக்கு ஒரு சில காய்கறிகள் உண்டு. சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கும்.
நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது வீடு சுற்றி இடம் இல்லைன்னா கூட தொட்டிகளில் கூட நம்ம இந்த பயிர்களை வளர்த்து அதுலேருந்து நம்ம காய்கறிகள் எடுத்துக்க முடியும், வீட்டு உபயோகத்துக்கு தேவையானது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக வீட்டை சுற்றி ஓரளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அதில் ஒரு வீட்டு காய்கறி தோட்டத்தை எப்படி அமைச்சிக்கலாங்க?
சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 சென்ட் இடம் தேவையானதாக இருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு இடம் கிடைக்காததுனால வந்து நம்மளுக்கு கிடைக்கிற இடத்துல இருக்கிற இடத்த சமமாக பிரிச்சுட்டு அதில் வந்து சின்ன சின்ன பாத்திகள் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து தக்காளி, மிளகாய், கத்தரி இந்த மாதிரி வகைகளை பயிரிடலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டு ஓரத்தில் வேலி மாதிரி அமைக்க ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கொடி வகையான காய்கறிகளை நம்ம பயிரிடலாங்க. பீர்க்கங்காய், பாகக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை போடலாம். கோவைக்காய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா மகசூலும் அதிகமாக வருது. இப்போ மற்ற காய்கறிகளை போல இல்லாமல் இது வந்து ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து காய்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இந்த காயில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் அதிகமாக இந்த கோவைக்காய் போன்ற செடிகளை பயன்படுத்துகிறாங்க. இதோட காய் மட்டும் இல்லை அனைத்துமே நம்மளுக்கு பயன்படும். அந்த மாதிரி வேலி ஓரத்துலேயோ உயரம் கம்மியான செவராக இருந்ததுன்னு வைங்களேன், அது மேலே கூட மேலே இரும்பு கம்பியில் வந்து வலை மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே கூட நீங்கள் வந்து செடிகளை படர விடலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கொடி வரி காய்கறிகளை பயிரிடலாங்க. அதே மாதிரி ஓரம் அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிற ஒரு ஓரம் மாதிரியோ பார்டர் மாதிரி ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி இதில் ஊனி நீங்கள் வந்து பயிர் பண்ணலாம். சின்ன சின்ன இடத்த கூட நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
சரிங்க மேடம். இப்போ வந்து வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த, அதாவது நமக்கு அவைலபிளாக இருக்கிற இடத்த எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கறதுக்கு ஏற்ற காய்கறிகள் என்னென்னு சொல்லுங்க.
பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம நிலத்தில் பயிரிடலாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கொடியாக படுறதுக்கு இடம் இருக்குது, பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, மரத்து மேலே படர வைக்கலாம். வேலி இருக்குது இல்லை செவுத்து மேலே படர வைக்கலாம். அந்த மாதிரி சான்ஸ் வரும்போது நாம் வந்து பாகக்காய் போகலாங்க, பீக்கங்காய் போகலாம். ஈவன் இப்போ வந்து பந்தலில் போடுற மாதிரி சுரக்காயும் இப்போ எல்லாம் பந்தலில் தான் போடுறாங்க, அந்த மாதிரி இதையும் போடலாங்க. எல்லா கொடி வகை காய்களையும் நம்ம போடலாங்க. குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளைன்ஸில் வரக்கூடிய காலிஃப்ளவர் இருக்குது, அதை போடலாம். கேரட் போடலாம், பீட்ரூட். இப்போ கோயம்புத்தூர் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி பீட்ரூட் மாதிரி கிழங்கு வகை பயிர்களை பயிரிடலாம். அதை தவிர சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர்களையும் பயிரிடலாம். இதோட கீரை வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா அதோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போது தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி பயிர் போடாமல் இதுலேயும் கூட நம்ம பயிர் சுழற்சி முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு இடத்துல தக்காளி போட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த இடத்துல நம்ம கீரை போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம அதில் வந்து இந்த கௌப்பி தட்டை பயிர் அந்த மாதிரி ஒரு பயிர்களை போடலாம். போடும்போது நிலத்தில் உள்ள சத்துக்களும் எஃபெக்டிவாக நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து மகசூலும் நம்ம எதிர்பார்த்த அளவு கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக அந்த கிழங்கு வகை பயிர்களை பயிரிடும்பொழுது அடுத்த முறை நம்ம வேறு பயிர்களை பயிரிடும்பொழுது ஏற்ற மாதிரி அதிக அளவு உரங்களை, அதில் மக்கின உரங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்த வேணும். அவ்வாறு நம்ம ஒரு சில டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணும்போது குறிப்பிட்ட அளவு மகசூல் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
மேடம், இப்போ சொல்லும்போது நீங்கள் அந்த காய்கறிகளை வந்து பயிர் சுழற்சி முறையில் நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி எருக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக வீட்டு தோட்டங்கள் நம்ம அமைக்கும்போது அந்த தோட்டத்திற்கு தேவையான எருவை எப்படி நம்ம தயார் பண்ணலாங்க?
பார்த்தீங்கன்னா எரு குழி அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா சின்ன விஷயந்தாங்க. இதில் வீட்டில் ஒரு மூலையில் வந்து நம்ம மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம், குறிப்பாக வந்து நம்ம சமையல் கழிவுகளை, அதாவது காய்கறி தோல், வெங்காயத்தோல், இந்த மாதிரிப்பட்ட கழிவுகளை வந்து நாம் மக்கிய உரமாக பயன்படுத்தலாம். இதில் நம்மளுக்கு வந்து வசதி இருந்தது அப்படின்னா மண்புழு வாங்கி அதில் வளர விட்டு மண்புழு உரமாகவும் பயன்படுத்தலாம். இல்லை சும்மாவே அவற்றை வந்து மக்கி போகிற மாதிரி செஞ்சும் கூட பயன்படுத்தலாம். இவற்றுடன் மேலும் நம்மளுக்கு வந்து இப்போ கிடைக்கக்கூடிய உயிர் உரங்களான அசோஸ்பைரலம், பாஸ்பா பாக்டீரியா, இந்த மாதிரி உயிர் உரங்களை சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது செடிகளுக்கு தேவையான தலை, மணி, சாம்பல் சத்து எல்லாமே சம அளவில் கிடைக்கும். ஏன்னா வீட்டு தோட்ட பயிர் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற முறையிலேயே போகலாங்க. ஏன்னா அதோட விலையும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், நம்ம வெளியில் போய் எதையும் வாங்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படாது. அதனால் நமக்கு தேவையான எருக்களை நம்ம வீட்டிலே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வாறு மக்கிய உரத்தோட நம்ம பயன்படுத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த அசோஸ்பைரலம், பாஸ்பா பாக்டீரியா, வேம் அப்படிங்கிற உயிர் உரத்தையும் பயன்படுத்தும் போது வறட்சி தாங்கக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பு தன்மை போன்ற தன்மைகளும் அதில் உருவாகுவதோடு நம்ம அதிகமாக வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தக்கூடிய தேவையும் குறையுது. அதனால உற்பத்தி செலவும் நம்மளுக்கு குறையுது. இந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாபகரமாக அமையும்.
நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது இந்த வீட்டு கழிவுகள் வந்து மக்கக்கூடிய கழிவுகளை நம்மளே மக்க வச்சு நல்லா உரமாக்கிக்கலாம். ஒரு தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் பழமரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ வந்து இந்த குறைவான இடங்கள் இருக்கும் நகர்ப்புறத்தில் ஓரளவுக்கு தான் இடம் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரி பழமரங்களை நம்ம வந்து பயிர் செய்யலாங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளிக்கு நல்ல மகசூல் எல்லாத்துலேயுமே இருக்குது. முன்னாடி பார்த்தோன்னா பப்பாளி அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். அதில் வந்து கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால விட்டமின் ஏ குறைபாடு நீக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்களே எல்லாருமே சாப்பிடலாம். அதில் சர்க்கரையின் அளவு குறைவாக இருக்கிறதுனால ஈவன் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் கூட அதை சாப்பிடலாம். அந்த மாதிரி பப்பாளி பயிரிடலாம், மாதுளை பயிரிடலாம். இது வந்து கம்மியான இடங்களை ஆக்குபை பண்ணக்கூடியது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வசதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழையும் பயிரிடலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸுக்கும் ஆகும். இப்போ வாழை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எல்லா பகுதியுமே நம்மளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பப்பாளி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா வயதுக்காரங்களுக்கும் ஏற்றது, நம்மளுக்கு விட்டமின் ஏ குறைபாடு நீக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்மளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மா, சப்போட்டா, கொய்யா இந்த மாதிரி மரங்களை பயிரிடலாம். கொஞ்சம் இடம் விஸ்தாரமாக இருந்துச்சு அப்படின்னா நெல்லி. ஏன்னா நெல்லியை பார்த்தீங்கன்னா நெல்லியோட முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ஒரு நெல்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தேவையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா விட்டமின் சி வந்து டெய்லி நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தாகும். அந்த மாதிரி நெல்லியும் நம்ம பயிரிடலாம். இதையெல்லாம் பயிரிடும் போது நம்மளுக்கு வந்து லாபகரமான நோக்கம் இல்லைனாலும் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதோட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு வழி வகை நம்மளுக்கு கிடைக்கும்.
பழமரங்களில் எதெல்லாம் நம்ம வந்து தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி காய்கறி செடிகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து இந்த தக்காளி, கத்திரி, மிளகாய் அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நாற்று விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் அந்த செடிகளை வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த நாற்றுகளை எப்படி உருவாக்குறதுங்க மேடம்?
இப்போ தக்காளி, கத்திரி போன்றவற்றுக்கு நாற்றுகளை உருவாக்குவதற்கு இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வந்து நாற்றுகளை தயார் செய்து நடலாம். இன்னொன்று வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழித்தொட்டு நாற்றங்கள் அப்படிங்கிற முறை வந்து எல்லா பக்கமும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அது ரொம்ப ஈஸியான முறையும் கூட. ஏன்னா அந்த குழித்தொட்டு நாற்றங்களுக்கு தேவையான அந்த தட்டு வந்து இப்போ கமர்ஷியலாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. அந்த தட்டில் 55 குழி உள்ளது, 96 குழி உள்ளதும் உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்புழு உரம், அப்புறம் தென்னை நார்கழிவு, மேலும் மணல், இது எல்லாம் கலந்து நம்ம வந்து அதுக்கான அந்த ஊடகத்தை நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு செடியின் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறி தோட்டத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் மாதிரி விதைகளை தான் நம்ம வாங்குவோம். அந்த ஹைபிரிட் விதைகளின் விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேட்டுப்பாத்தி அந்த மாதிரி போடும்போது அதில் வந்து நிறைய நாற்றுக்களை நம்ம வந்து கழித்து விட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குளித்தட்டு நாற்றங்காலை போடும்போது நம்மளுக்கு 10 செடி வேணும் அப்படின்னா 10 விதை மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்த சீசனுக்கு நம்ம அந்த விதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வர நாற்றுகளும் நல்ல வாலிப்பாக இருக்கும். அந்த நாற்றுகளை எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்த மெயின் கிராப் போகிறதுக்கு வச்சுக்கிட்டு இந்த ஜன்னலோரம் இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த குளித்தட்டு நாற்றங்காலை பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அந்த தட்டானது, அதை மற்ற இடங்களில் வச்சுட்டு நம்ம அந்த நாற்றை உருவாக்கி அதை எடுத்து நட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கூட இந்த நாற்றங்கால் உருவாக்கும் முறையில் ஈடுபடலாம். அதனால அவங்களுக்கு வந்து விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையும்.
நிறைய விவரங்கள் சொன்னீங்க மேடம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த குழித்தட்டு நாற்றங்கள் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த ஹைபிரிட் விதைகள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உரம் பற்றி சொல்லும்போது கூட இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பைரலம் பாஸ்பாக்டீரியா இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ இது எல்லாமே எங்கே கிடைக்குங்க? ஒரு சாதாரண வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு இந்த பொருட்கள்லாம் வாங்கணுன்னாக்கா அவங்க எங்கே போனாக்கா இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு?
இப்போ உயிர் உரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அசோஸ்பைரலம் பாஸ்பாக்டீரி இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்ச்சுன்னா நீங்கள் வந்து அந்தந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டெப்போ இருக்கும் யூனியன் ஆஃபீஸில், அங்குள்ள வேளாண் அலுவலர்களை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு தேவையான உயிர் உரங்களை பெற்றுக்கொள்ளலாம். வெளியில் கடைகளிலும் வந்து உயிர் உரங்கள் கிடைக்கிறது, அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த குழித்தட்டு நாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு தேவையான அந்த தட்டானது இப்போ வந்து எல்லா உரக்கடைகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த குளித்தட்டு நாற்றங்கள்லாம் பல்வேறு அளவுகளில் ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடியது, பல முறை பயன்படுத்தக்கூடியது, இந்த மாதிரி பல வகையிலான குளித்தட்டு நாற்றங்கள் கிடைக்குது. அதையெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
மேடம், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு தோட்டம், காய்கறி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்க அதை எந்த வகையில் திட்டமிட்டுக்கலாங்க? அதில் என்னென்ன காய்கறிகள், கீரைகளோ கிழங்குகளோ நீங்கள் சொன்ன மாதிரி அதிகபட்சமாக எவ்வளவு செடிகள் அதில் வந்து எப்படி பயிரிடலாம்?
வீட்டு தோட்டத்துக்கு நம்ம பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, அந்த சீசனுக்கு தகுந்த காய் எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு செஞ்சு கொள்ளணும். இப்போ ஓரமான பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக நாள் வரக்கூடிய பழமரங்களையோ அல்லது கீரை வகைகள், உதாரணத்துக்கு செக்குருமானிஸ் அப்படிங்கிற கீரை வகையெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கீரை வகைகள், அந்த மாதிரி கீரை வகைகளை வந்து ஓரங்களில் சுவற்றின் ஓரத்துலேயோ அல்லது பார்டர் மாதிரியோ வைத்து கொள்ளலாம். மேலும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டங்கட்டமான வயல்வெளியாக பிரித்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது வந்து தக்காளி, அடுத்தது கத்தரி, மிளகாய், கேரட், இந்த மாதிரி வகைகளை ஒரு ஒரு பாத்திக்கும் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கொள்ள வேணும். இவ்வாறு நம்ம போடும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயரான இடம் கிடைக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அது முழுவதுமே வந்து நீங்கள் தக்காளினா தக்காளி போட தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான மாதிரி ஒரு 5 அல்லது 6 செடியோ அல்லது 10 செடிகளோ நீங்கள் தக்காளியை வைத்துக்கொண்டு ஒரு 90 நாளைக்கு உங்களுக்கு தக்காளி பயிரிட போகிறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு 80வது நாள் இருக்கும் பொழுதே அது தொடர்ந்து கிடைப்பதற்கான அதற்கான நாற்றங்களை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பாத்தியில் தக்காளி முதல் போட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த பாத்தியில் கொத்தவரையோ அல்லது வெண்டை இந்த மாதிரி காய்கறிகளை போடணும். இப்போ வெங்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாத்தியோட பார்டரில் ஓரங்களில் வந்து வெங்காயத்தை நீங்கள் ஊனலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வந்து கீரைகள் தேவைப்படும், அப்படி தேவைப்படும் போது கீரையின் அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதில் விதவிதமான கீரைகளை நீங்கள் பயிரிட்டு கொள்ளலாம். கொத்தமல்லி ஒரு பாத்தி, மணத்தக்காளி ஒரு பாத்தி, மற்ற கீரை வகைகள் ஒரு பாத்தி அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு கீரை முடிந்தவுடன் அடுத்த கீரை வருவதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு பிளாட்டில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி போட்டு வச்சுக்கணும். தக்காளி அப்படின்னா எல்லாமே பூரா நீங்கள் தக்காளியே போடக்கூடாது. உங்கள் குடும்ப தேவைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பாத்தியில் தக்காளி போட்டுட்டிங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தக்காளி நடுவதற்கு ஏற்ற நாற்றங்காலை முன்னாடி உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்பு தக்காளி பயிரிட்ட பாத்தியில் மறுபடியும் தக்காளி போடக்கூடாது. இந்த மாதிரி உங்களோட தேவைகள் மறுபடியும் அந்த சீசனுக்கு ஏற்றது அந்த தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு காலிஃப்ளவர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன பாத்தியில் ஒரு 10-20 வர்ற மாதிரி மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு அது ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு 3-4 டைம் யூஸ் பண்ணலாம். மற்ற உங்களுக்குள்ள நண்பர்கள் அந்த மாதிரி நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களை பார்த்து உங்களோட நண்பர்களும் பக்கத்தில் வீட்டு தோட்டம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றொரு பாத்தியும் அந்த சீசனுக்கு தகுந்த காய், இப்போ கொடி வகை காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இந்த மாதிரி பட்டங்களை நீங்கள் போடும் பொழுது தான் நல்ல மகசூல் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கத்தரி நீங்கள் வருடம்போடமும் போட்டுக்கொள்ளலாம் வீட்டு தோட்டம் அப்படிங்கும்போது, தக்காளி நீங்கள் வருடம்போடம் போட்டுக்கொள்ளலாம், அதே மாதிரி கீரை வகைகளை நீங்கள் வருடம்புள்ளலாம் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருங்கையை ஒரு ஓரத்தில் நீங்கள் வளர்த்துக்கலாம். முருங்கையை நீங்கள் வந்து முருங்கை காய்க்காகவும் விடலாம், அல்லது அதை வெட்டி விட்டுட்டு முருங்கை கீரைக்காகவே நீங்கள் வந்து மெயினாகவும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா முருங்கை கீரையில் அதிகப்படியான சத்து உள்ளது, இரும்பு சத்து உள்ளது, கால்சியம் சத்து உள்ளது, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருமே அறிஞ்சது தான். அதனால் அந்த மாதிரி ரகங்களை பயிரிடும் பொழுது உங்களுக்கு டெய்லி உணவுக்கு தேவையான தக்காளி, மிளகாய், கத்தரி, காலிஃப்ளவர், முருங்கை, அதே மாதிரி வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டை நம்பி இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உங்களோட தோட்டத்திலேருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், அது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்திலேயே இருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக வந்து வயல்வெளிகளில் விவசாயிகள் வந்து பயிர் செய்யும்போது நிறைய பூச்சி தாக்குதல்லாம் வருது, அவங்க அதுக்கெல்லாம் மருந்தடித்து கட்டுப்படுத்தி அப்படி தான் கொண்டு வராங்க. சாதாரணமாக இப்போ ஒரு வீட்டு தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ரசாயன மருந்துகளை வாங்கி அடிக்கிறதுங்கிறது சாத்தியமும் இல்லை, அது தேவையும் இல்லை. அப்போது அந்த மாதிரி பூச்சிகளோட தாக்குதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்க?
பூச்சிகளோட தாக்குதல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எந்த வகையான பூச்சி அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேணுங்க. இப்போ இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேப்பெண்ணெயை பயன்படுத்தலாங்க. வேப்பெண்ணெயே நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதோட கமர்ஷியல் ஃபார்முலேஷன் நீமசால் அப்படிங்கிற மாதிரியான கமர்ஷியல் பொருட்கள் கிடைக்குதுங்க, அதை வாங்கி நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு வந்து கெமிக்கலை நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதனால பூச்சி வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாங்க. அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி மாதிரி ஒரு பூச்சி எல்லா செடிகளையும் நம்ம வரதை நம்ம பார்த்துருக்கலாங்க. செம்பருத்தியிலிருந்து எல்லா செடியிலும் அதிகமாக பப்பாளி, கொய்யா, நெல்லி இந்த மாதிரி எல்லா மரங்களையும் அது வருது. இந்த மாதிரி பூச்சிகள் தென்பட்டால் அதற்கு தேவையான ஒட்டுணி வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே கிடைக்குது, இலவசமாகவும் கிடைக்கிறது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரி பூச்சிகளின் தாக்குதல் குறையும். அதிகமாக வேப்பெண்ணெய் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பூச்சிகளின் தாக்குதல் குறையும். அதே மாதிரி பெரிய புழுக்களாக இருந்தால் அதை நாமளே வந்து அதை சேகரித்து அழித்து விடலாம். அந்த மாதிரியும் செய்யும்போது நம்மளுக்கு வந்து பூச்சிகளின் தாக்குதல் கண்டிப்பாக நம்மளுக்கு குறைஞ்சிரும்.
சரிங்க மேடம், இப்போ வந்து நீங்கள் காய்கறி தோட்டம் பற்றி சொல்லும்போது ஓரளவுக்கு இடம் இருக்கிறவங்க எப்படி ஒரு தங்களுடைய தேவைக்கான ஒரு காய்கறி தோட்டத்தை எப்படி திட்டமிட்டுக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொன்னீங்க. இப்போது வீட்டை சுற்றி இடமே இல்லை அப்படிங்கிறவங்க, அதாவது மண் பரப்பே இல்லை அப்படிங்கும்போது தொட்டிகளை வளர்க்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தை சொன்னீங்க. இப்போது தொட்டிகள் வச்சு வளர்க்குறதா இருந்தால் அதில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சுக்க முடியுங்க?
இப்போ இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தொட்டிகளை நம்ம வளர்க்கலாங்க. சன்ஷேட் அந்த மாதிரி இடத்துல, அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் இந்த மாதிரி பகுதியில் வந்து நம்ம தொட்டியை வச்சு வளர்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும். அதுக்கு பதில் இப்போ வந்து க்ரோ பேக் அப்படிங்கிற வந்து பாலித்தீன் கவரில் வந்து ஊடகங்கள், அதாவது மண் மணல் அதுக்கு தேவையான ஒரு அளவு இதெல்லாம் போட்டால் ஒரு ரெடிமேடாகவே வந்து க்ரோ பேக் அப்படிங்கிற பேக்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. அதையெல்லாம் வாங்கியும் நம்ம பயன்படுத்தலாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் நம்ம செடிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கத்தரி வகையில் பார்த்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒட்டு செடி ஒன்று நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒட்டு செடியிலிருந்து வருஷத்துக்கு வந்து 12 கிலோ பக்கமாக வந்து ஒரு செடியிலேருந்து உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட செடிகளை 1-2 செடி வச்சாவே உங்களுக்கு தேவையான காய்கறி கிடைக்கும். இடம் கம்மியாக இருக்கிற போது கீரை வகைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அது ஒரு 20-30 நாள் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மகசூல் உங்களுக்கு கிடைத்து விடும். மற்ற செடிகளை அதிக நாள் 120 நாள் அந்த மாதிரி, இப்போது மிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டி உள்ளது. அதில் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு தொட்டிகளை பராமரிக்க முடியாமல் போனால் உங்களுக்கு வந்து அது மனசு சங்கடமாக போயிடும். அந்த மாதிரி பகுதியில் வந்து நீங்கள் வந்து கீரை வகைகளை முடிந்த அளவுக்கு வளர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு செடி நட்டு அதுலேருந்து பல நாட்கள் பலன் கிடக்கூடிய மாதிரியான பயிர்களை நம்ம பயிரிட்டு கொள்ளலாம்.
அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய அந்த காலநிலைக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகள் பயிரிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து கொஞ்சம் குறிப்பாக, அதாவது இந்த கோடை காலத்தில் என்னென்ன வரும், குளிர்காலத்தில் என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு காய்கறிகள் சொல்லுங்களா?
பொதுவாக ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அந்த மெயினாக 2 பட்டங்களை சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்டம் தைப்பட்டத்தில் வந்து நம்ம எல்லா காய்கறிகளை போட்டாலும் நம்மளுக்கு நல்லா வரும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிகளுக்கு ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பூசணி வகை காய்கறிகளுக்கும் நம்ம போகலாம். வெள்ளை பூசணி, அதே மாதிரி மஞ்சள் பூசணி ரெண்டுமே நம்ம பயிரிடலாங்க. ஆடிப்பட்டத்தில் கொடி வகை காய்கறியில் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் பீக்கன், பாகல், புடல் இதெல்லாம் வந்து பயிரிடலாம். அதோட தக்காளியை வந்து நம்ம ஆண்டு முழுவதுமே பயிரிட்டு கொள்ளலாம். கத்திரியும் ஆண்டு முழுவதும் பயிரிட்டு கொள்ளலாம். மிளகாயும் ஆண்டு முழுவதும் பயிரிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி குளிர்காலங்களில் வந்து காலிஃப்ளவர் அது நம்ம பயிரிட்டு கொள்ளலாங்க. கேரட் போடலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த முருங்கையை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆண்டு முழுவதும் பலன் தரக்கூடியது, ஏதாவது இலையாகவோ அல்லது காயாகவோ நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி சேனக்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படிங்கும்போது அதையுமே வந்து நம்ம எடுத்து சேமித்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். இப்போ மரவள்ளி அப்படின்னு போட்டோம்னா அதுவும் வந்து நீங்கள் ஜூன் ஜூலைலேயும் பிளான்டிங் பண்ணிக்கலாம், அக்டோபர் நவம்பர்லேயும் பிளான்டிங் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பயிரிட்டு கொள்ளலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் நல்ல வகையில் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பயிர்களாகும்.
சரிங்க மேடம், இப்போ வீட்டு காய்கறி தோட்டம் எப்படி அமைக்கலாம், அதில் என்னென்ன காய்கறிகள் பயிரிடலாம், அதை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு தொடர்ச்சியாக அதிலிருந்து காய்கள் கிடச்சிட்ருக்கோம் அப்படின்னு எல்லா விவரங்களுமே சொன்னீங்க. இப்போது இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ, இந்த வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறதுல பயிர்கள் பற்றியோ அதில் வரக்கூடிய பூச்சிகள் பற்றியோ சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுனாக்க அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு பொதுமக்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா?
கண்டிப்பாக இதற்கான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு எப்பொழுது வேணாலும் கிடைக்கும். நீங்கள் இந்த காய்கறிகள் சாகுபடி, வீட்டு தோட்டம் அமைத்தல் இது பற்றின தகவல் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர் மற்றும் பேராசிரியர், காய்கறித்துறை, தோட்டக்கலை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு அணுகலாம். அத்தோடு உங்கள் அருகில் உள்ள வேளாண் அலுவலர் அணுகினாலும் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அவங்க கொடுப்பாங்க.
சரிங்க மேடம், நிறைய விவரங்கள் நம்ம நேயர்களுக்காக வந்து வீட்டு தோட்டம் அமைக்கிறதுல சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க மேடம். வணக்கம். நேயர்களே, வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கான முறைகள், வீட்டு தோட்டங்களை நம்ம வளர்ப்பதற்கு ஏற்ற பயிர்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பல்கலைக்கழக காய்கறிகள் துறை பேராசிரியர் முனைவர் டி சரஸ்வதி அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். புதுசாக காய்கறி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த தகவல்கள்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பேராசிரியர் அவங்க சொன்ன மாதிரி வீட்டு தோட்டங்கள்லையோ தொட்டிகள்லையோ பாலித்தீன் பைகள்லையோ எப்படி செடிகள் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய அனுபவங்களை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர் வாக்கு இல்லைங்களா? உங்களுடைய இந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பல பயனுள்ள செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது. நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 0422-243-1055 தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதங்களை எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறவங்க DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. விவசாயி சமுதாய வானொலி உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கின்றது.